அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் விஷ்ணுபிரியா. வடக்கு பிரான்சில் ஜங்கிள் என்று அழைக்கப்பட்ட பெரிய முகாமிலிருந்து குடியேறிகளை வெளியேற்றும் பணி நிறைவடைந்து விட்டதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த நடவடிக்கைக்கு எதிர்பார்த்ததை விட குறைந்த நேரமே ஆனது. பிராந்திய அதிகாரி ஃபாபியோன் பூசியோ பணி நிறைவடைந்து விட்டதாகவும் இனி குடியேறிகளால் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார்.
Oui, oui, c'est vraiment aujourd'hui la fin de la jungle, c'est un moment important, un moment fort, hein.
அந்த முகாமை திங்களன்று இடிக்க தொடங்கிய அதிகாரிகள் அங்கிருந்த குடியேறிகளை பிரான்சை சுற்றியுள்ள குடியேறிகள் மையங்களுக்கு பேருந்துகள் மூலம் அழைத்து சென்றனர்.
கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு செல்லும் வழியில் உள்ள ஸ்பானிஷ் துறைமுகத்தில் தங்களின் போர்க்கப்பல் குழுக்களுக்கு எரிபொருள் நிரப்ப முன்னர் விடுத்த வேண்டுகோளை ரஷ்யா திரும்ப பெற்றுள்ளது. சிரியாவில் உள்ள அலப்போ நகரில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த இந்த போர்க்கப்பல்கள் பயன்படுத்தப்படும் என்று தங்களின் கவலையை நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் வெளிப்படுத்திய பிறகு இப்பணிப்பிரிவு படையின் நோக்கம் குறித்து ரஷ்யா விளக்கமளிக்க வேண்டி ஸ்பெயின் அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. கடந்த காலங்களில் எரிபொருள் நிரப்ப மற்றும் தங்களுக்கு தேவையான சில பொருட்களை பெறவும் அடிக்கடி ஸ்பானிஷ் துறைமுகங்களுக்கு ரஷ்ய போர்க்கப்பல்கள் வருகை புரிந்துள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொல்பொருட்களை திருடிய திருடர்களை விசாரித்த போது 2,500 வருடத்திற்கும் மேல் பழமையானதாக கருதப்படும் மிகவும் அரிய ஆவணத்தை இஸ்ரேல் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். ஹீப்ரு எழுத்துக்கள் அடங்கிய பண்டைய கால எகிப்து நாட்டில் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நாணல் புல்லின் தண்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட காகிதத்தை அவர்கள் கண்டறிந்துள்ளனர். ஜெருசலத்தை பற்றி உள்ள பழமையான எழுத்து குறிப்புகளில் இதுவும் அடங்கும் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆயில் லோடுகளை கப்பல் வாணிபம் செய்வது குறித்து அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
வடக்கு சிரியாவில் போராளிகளின் பிடியில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த தீவிர வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதில் சேதமடைந்த கட்டிடங்களில் ஒரு பள்ளிக்கூடமும் இடம்பெற்றுள்ளது. இதில் குழந்தைகளும் இறந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இட்லிப் மாகாணத்தில் உள்ள ஹாஸ் என்ற இந்த கிராமம் சிரியாவின் அரசுக்கு எதிராக போராடும் போராளிகளின் கோட்டையாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
வடகிழக்கு ஜப்பானில் 2011 பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு $13 மில்லியன் மேல் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்று 2 உள்ளூர் அதிகாரிகளுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. இஷினோமாக்கியில் உள்ள 3 பள்ளி மாணவர்களின் உறவினர்கள் ஆழிப்பேரலை வரும் ஆபத்து உள்ளதாக அறிவித்த பிறகும் அவர்களை முறையாக வெளியேற்ற தவறியதற்காக அந்நகரின் மீதும் அரசு நிர்வாகிகள் மீதும் வழக்கு தொடர்ந்தனர். மொத்தமாக 74 மாணவர்கள் மற்றும் 10 ஆசிரியர்கள் ஒக்காவா ஆரம்ப பள்ளி மைதானத்தில் 40 நிமிடங்களுக்கும் மேல் காத்து நிற்குமாறு கூறப்பட்டதால் பெரியதாக எழுந்த அலையில் அவர்கள் அடித்துச் செல்லப்பட்டனர்.
தெற்கு சூடானில் உள்ள ஆயுதம் தாங்கிய குழுக்கள் தங்கள் படையில் அங்கம் வகித்த 145 குழந்தைகளை விடுவித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. இந்நாட்டின் பிரதான போராளி குழுவிலும் கோப்ரா பிரிவு போன்ற சிறிய இனவாத போராளி குழுவிலும் சிறார்கள் இடம்பெற்றுள்ளனர் என்று யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. விடுவிக்கப்பட்ட சிறார்கள் நிராயுத பாணியாக்கப்பட்டு அவர்களுக்கு சாதாரண உடை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் ஆலோசனை ஆகியவை வழங்கப்படும். தெற்கு சூடானில் இன்னமும் 16,000 சிறார் படையினர் உள்ளதாக யூனிசெஃப் தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அமெரிக்க குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் தனது சமீபத்திய நிதி தொடர்பான வர்த்தக முயற்சியை தொடங்க உள்ளதால் தேர்தல் பிரச்சாரங்களில் இருந்து ஒரு இடைவேளை எடுக்கவுள்ளார். வெள்ளை மாளிகைக்கு மிக அருகில் தனது பெயர் கொண்ட விடுதி ஒன்றை திறக்க திங்கட்கிழமை காலை வாஷிங்டனிற்கு செல்ல உள்ளார் பணக்கார தொழிலதிபரான டொனால்டு ட்ரம்ப். அவரின் போட்டியாளரான ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் ஹிலரி முக்கிய தேர்தல் மாநிலமான புளோரிடாவில் ஆதரவு திரட்டும் பணியில் தனது 69வது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார்.
இளம் பெண்ணாக இருந்தபோது நேஷனல் ஜியோகிராபிக் மேகசின் பத்திரிகையின் அட்டைப்படத்தில் இடம்பெற்று உலக புகழ் பெற்ற ஆப்கான் பெண்ணான ஷார்பாத் குலாம் தற்போது பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது 40 வயதை தாண்டியுள்ள ஷார்பாத் குலா ஒரு போலி பாகிஸ்தான் அடையாள அட்டையை பெற்றுள்ளார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பெஷாவரில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.